நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
பிரபல சமூக ஊடக செயலியான டிக்டாக்கை நாடு முழுவதும் தடை செய்யும் வகையிலான சட்ட முன்வடிவு ஒன்று அண்மையில் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டு தற்போது செனட் அவையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த செயலியை விற்கும்படி கட்டாயப்படுத்தும் அல்லது நாடு தழுவிய தடையை எதிர்கொள்ளும் இந்த சட்ட முன்வடிவுக்கு அமெரிக்க செனட் அவையும் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் அமெரிக்கா முழுவதும் இந்த டிக்டாக் செயலி தடை செய்யப்படலாம். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது ஆஸ்திரேலியாவில் டிக்டாக்கின் பயன்பாடு குறித்த புதிய விவாதங்களை தூண்டியுள்ளதுடன் ஆஸ்திரேலியாவும் டிக்டாக்கை தடை செய்யக்கூடுமா என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்துள்ளது. இவ்வளவு செயலிகள் இருக்க மிக பிரபலமான டிக்டாக்கிற்கு மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் சிட்னியில் வாழும் திரு ஹாஜா நசுருதீன்.
இந்த டிக்டாக் என்பது முதல்ல எங்க உள்ள ஆப், இதனால என்ன பிரச்சனை அப்படிங்கறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை ஏன் பேன் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த டிக்டாக் ஆப் யாருடைய ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவுடைய ஆப். இரண்டாவது, இந்த டிக்டாக் ஆப் சைனாவுல பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சைனாவுல இந்த ஆப்பை பயன்படுத்தவே இல்லை. ஸோ அப்போ சைனாவோட ஆப்பு சைனாவில் பயன்படுத்தலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, நம்மளுடைய தகவல்களை எல்லாத்தையும் சைனா வச்சுக்கிட்டு இதை சைனாவுக்குள்ள அவங்க வேற ஆப்பாக பயன்படுத்துறாங்க, டோயிங்கிற ஒரு ஆப்பாக பயன்படுத்துறாங்க. ஸோ ஏன்னு கேட்டால் சைனா மக்களுடைய தகவல்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காக அவங்க அங்கே பயன்படுத்துறதுக்காக இந்த டோயிங்கிற ஆப்பை பயன்படுத்திருக்கிறாங்க. சரி, அந்த டோயிங்கிற ஆப்பை நம்ம பயன்படுத்த முடியுமா இங்க ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ மற்ற கண்ட்ரிலன்னா கண்டிப்பா அதை பயன்படுத்த முடியாது. அது சைனா மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாகவே இருக்குது. அதனால தான் இது செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை பேன் பண்ணணும், இதனால எங்களுடைய தகவல்கள் கசிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சொல்லியிருக்குது. இந்தியா இதற்கு முன்னாடி டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்கு. நீங்க டிக்டாக்னா டிக்டாக் மட்டும் இந்தியா பேன் பண்ணல, டிக்டாக் கூட சேர்த்து மொத்தம் சேர்த்து 59 ஆப்புகளில் அது வந்து பேன் பண்ணியிருக்குது. அதுல டிக்டாக்கும் ஒன்று. இந்தியா ஒரு ரெண்டு விஷயத்தை மேல்கோட் காட்டி தான் பேன் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆப்பா இது இருக்குது, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க சில விஷயங்கள் இந்த ஆப்ல இருக்குது, அதனால இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இதை வெளியே சொல்லலை இந்தியா, இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இந்த ஆப்பை நாங்கள் பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 59 ஆப்புகளை இதோட சேர்த்து எல்லாமே சைனாவுடைய ஆப் தான் பேன் பண்ணது. இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம கணக்கிடும் போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் செஞ்சு பார்க்கணும். இதற்கு முன்னாடி இந்த ஆப்புகள் எல்லாம் அலோவ் பண்ண இந்தியா ஏன் திடீர்னு இந்த ஆப்புகளை மட்டும் சைனாவுடைய ஆப்புகளை மட்டும் பேன் பண்ணது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன் இதே பிரச்சனை ஃபேஸ்புக்ல இல்லையா, தகவல்கள் கசிவுலையா, இதே ஆப்புகள்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல பிரச்சனைகள் ஏற்படலையா? ஸோ எந்த ஆப்புலையுமே வந்து நமக்கு வந்து தகவல் கசிவு இல்லையா? ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணாலும் நம்ம அக்ரி பண்ணி நம்மளோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னு கேட்டால் அந்த தகவல்களை வாங்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சில தகவல்கள் வெளியாகத்தான் செய்யும், நம்மளை அறியாமலே அவங்களை அறியாமலே கசியத்தான் செய்யப்படும். அதை அதை பாதுகாக்கிறது தான் இந்த நாட்டோட செக்யூரிட்டியினுடைய, அதாவது நேஷனல் செக்யூரிட்டியினுடைய சிஸ்டம். அவங்க அதை தான் பாதுகாக்கணும். மக்களுடைய எந்த ஒரு எந்த ஒரு ஐடியும் வெளியாகாத அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது இவங்களுடைய வேலை. ஆனா இவங்க சொல்ற காரணம் இது அல்ல, எல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்ட காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. இதை நீங்க எதுக்கு பார்க்கணும்னு கேட்டா, இந்தியா பேன் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு கேட்டா, சைனாக்கும் அவங்களுக்கு பார்டர் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்து பேன் பண்ணாதவங்க இந்த பார்டர் பிரச்சனையில சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற சில போர்ல பிரச்சனை ஏற்பட்ட பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கையாளுறாங்க, செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு சொல்லி இந்த ஆப்புகளை பேன் பண்றாங்க. இது எல்லாமே எதை முன்னிறுத்தி அரசியல் தாங்க காரணம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் வச்சுதான் நடக்குது.
அவர் குறிப்பிட்டது போன்று பைட்டான்ஸ் எனும் சீன நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயலி செப்டம்பர் 2016 சீனாவில் அறிமுகமானது. ஆனால் ஒரு ஆண்டிற்கு பிறகே இது வியாபார ரீதியிலாக செயற்பாட்டிற்கு வந்தது. 2018 இந்த செயலி பரவலான வரவேற்பை பெற தொடங்கியது. அக்டோபர் 2018 அமெரிக்காவில் அதிக முறை பதிவிறக்கமான செயலிகளில் இது முதலிடம் பெற்றது. கலைத்துறை மற்றும் வர்த்தகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு விளம்பர மேடையாகவும் பணம் ஈட்டுவதற்கான தளமாகவும் உள்ள டிக்டாக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படுபவர்களுக்கு வருமானம் ஈட்டித்தரும் முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது. இந்நிலையில் இந்த செயலி பயனர்களின் சம்மதம் இல்லாமலேயே முறைகேடாக தரவுகளை சேகரிப்பதாக குற்றச்சாட்டு அதிகரித்து வந்தது. முன்னதாக அமெரிக்காவில் மக்களை உளவு பார்த்து அமெரிக்க நாட்டை பற்றிய ரகசிய தகவல்களை சீன அரசுக்கு டிக்டாக் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து 2020 டொனால்டு ட்ரம்ப் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க முயற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து அமெரிக்காவின் அரசு துறையில் பணி செய்பவர்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த பின்னணியிலேயே தற்போது நாடு முழுவதும் டிக்டாக்கை தடை செய்யும் முனைப்புகளில் அமெரிக்கா இறங்கியுள்ளது.
இப்ப அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்க மக்களுடைய எந்த தகவல்களும் வெளிவர மாட்டேங்குது, எங்க மக்களுடைய தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து சிசிபின்னு சொல்லுவாங்க, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நீங்க விற்க போறீங்க அல்லது தகவல்களை கொடுக்குறீங்கிற ஒரு பயத்தினாலதான் இதனால சேஃப்டி இல்லை, எங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை, எங்களுடைய தகவல்களை நீ அங்கே கொடுக்க போறா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அமெரிக்கா இதை முக்கியமாக பேன் பண்றதுக்கு இருக்குது, தகவல்கள் கசிவுது அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, இது உடனே செய்யவும் இல்லையா, இந்த டிக்டாக்கை பேன் பண்றதுக்கு எடுத்த உடனே பேன் பண்ணல, சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு, அவங்களையும் கூப்பிட்டு யாரையும் கூப்பிட்டு இந்த பைடான்ஸ்ங்கிற நிறுவனத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்குது. அதுக்கு பைடான்ஸ் நிறுவனமும் நாங்கள் எந்த தகவல்களையும் யாருக்கிட்டையும் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டோம், கசி விடவும் மாட்டோம்னு சொல்லியும் இருந்தாலும் இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத ஒரே காரணத்தினால என்ன பண்ணதுன்னு கேட்டா, நாங்க இதை பேன் பண்றோம்னு சொல்லி இப்பொழுது பில்லு பாஸ் ஆகி அடுத்த செனட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து முக்கியமா இந்த பில்லு பாஸ் ஆயிருந்தா அதிகமானவர்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்றதுக்குள்ள எல்லா ஆதரவுகளும் அமெரிக்காவுக்கு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இதை பேன் பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இது அரசியல் களத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அது ஒரு பைடனுடைய ஆட்சிக்கு, இப்ப இருக்கக்கூடிய பைடனுடைய ஆட்சிக்கு கண்டிப்பா ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால இதை இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, செனட்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இது கண்டிப்பா தேர்தலுக்கு அப்பா தாங்க நடைபெறுங்கிறது தான் அங்க உள்ள மக்களுடைய கருத்தா இருக்கு.
இதேவேளை அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் முக்கியமான தகவல்களுடன் உள்ள கைபேசிகளில் டிக்டாக் செயலியை பயன்படுத்துவதை தடை செய்யும் விதிகள் தற்போது ஆஸ்திரேலியாவில் நடைமுறையில் உள்ளன. இதை தாண்டி ஆஸ்திரேலியாவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் திரு ஹாஜா நசுருதீன்.
ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்குது, நாங்கள் நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பாதிப்பு வரப்போது, இதை எதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா 8.5 மில்லியன் பப்ளிக் நிறைய இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, பப்ளிக் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 350,000 மேலே பிசினஸ் சம்பந்தப்பட்ட சில நபர்களும் இதை பயன்படுத்துறாங்க, இதனால வருமானமும் அதிகமாக ஈட்டப்படுகிறது. அதனால இதை ஆஸ்திரேலியா எடுத்த உடனே பேன் பண்ணாது. கண்டிப்பாக ஏன்டா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செக்யூரிட்டியில பவருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக அதை வந்து மக்களை பாதுகாக்கிறதுலையும் நம்மளுடைய தகவல்களை கசிய விடாம இருக்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னமும் நாங்கள் நேஷனல் செக்யூரிட்டி டைட் பண்ணி இதை கண்காணிக்கிறோம், அப்படி எங்களுக்கு ஏதாவது ஒரு உண்மையிலேயே உண்மையிலான நிலவரங்கள் கசிவு இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவும் தடை கொண்டு வரும். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. பேன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆப்பையும் என்ன பண்ணலையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் இப்ப பேங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் இருக்குது, நம்ம பேங்க் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய பண பரிவர்த்தனை பயன்படுத்தக்கூடிய ஆப் இருக்குது, அதுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட என் நண்பருடைய பேங்க்ல இருந்த பணத்தை கூட ஒரு கடிதமான அமௌண்ட்டை வேற இடத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு $13,000 கட் ஆயிருச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம பேசக்கூடிய மொபைல் கான்ட்ராக்டுக்கு வாங்கி பேசக்கூடிய மொபைல் சிம் கார்டு வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய டேட்டா கசிவாயிருச்சுன்னு சொல்லி அதற்கு மன்னிப்பு கோரி சில விஷயங்கள், எல்லாருடைய லைசன்ஸுகள், அவர்களுடைய ஐடிகளை மாத்தின நிகழ்வுகளும் இங்க தான் நடந்துச்சு, அதையும் நம்ம கண்ணால பார்த்துருக்குறோம். அப்ப அங்கேயும் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது, இப்படி ஆங்காங்கே சில ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்களில் சில சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதற்காக அந்த ஆப்பையே தடை செய்யணுங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை. ஏன்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சில நாடுகளோட நம்ம வந்து ஒத்து போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டால் அவங்க எது செஞ்சாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம், சில நாடுகளோட நம்ம தள்ளி இருக்கும் போது ஆஹா அப்படிங்கும் போது அவங்க எது செஞ்சாலுமே நம்ம அதை வந்து டைட் பண்ண பார்ப்போம்.
தரவு கசிவுக்கு வழிவகுக்க கூடும் என்பதே டிக்டாக் செயலி மீது உள்ள முக்கிய குற்றச்சாட்டு என்பதால் இதன் பாதிப்பை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டுமென சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர். சிலர் தடைக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். நாடு தழுவிய தடைக்கான தற்போதைய திட்டங்கள் எதுவும் அரசிடம் இல்லை என்று கூறி வருகின்ற போதிலும் சீனாவிடமிருந்து விலகவில்லை என்றால் ஆஸ்திரேலியாவில் இந்த செயலி தடை செய்யப்பட வேண்டுமென்று எதிர்க்கட்சி கூட்டணியின் இணைய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தியுள்ளார். இது இவ்வாறிருக்க டிக்டாக்கிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து பயனர்கள் குரல் எழுப்ப வேண்டுமென டிக்டாக் தலைமை நிர்வாக அதிகாரியான ஷியூ ஷூ ஜி எக்ஸ் சமூக ஊடகத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.